செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது திருக்குறளும் அதன் விளக்கமும். படைமாட்சி அதிகாரத்திலிருந்து முதல் குறள், உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. இதற்கு விளக்கம் என்னன்னா, நால்வகை படைகள் என்னும் உரிய உறுப்புகளால் நிறைந்திருந்து போரின் கண் ஏற்படும் துன்பங்களுக்கு அஞ்சாது எதிர்த்து நின்று பகைவர்களை வெல்லக்கூடிய போர்படையானது அரசனுடைய செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையான செல்வமாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், உளைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. தனது வலிமை குன்றிய போதும் போரின் கண் அழிது நேர்ந்து விட்டால் இடையோர்களை சிறிதும் அஞ்சாது போர் புரியக்கூடிய வீரம் தொன்று தொட்டு இருந்து வரும் மூலப்படைகளுக்கு மட்டுமல்லாமல் பிற படைகளுக்கும் ஏற்படுவது என்பது அரிதாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்துதான் தெரிந்த பாடலின் தெரியாத பக்கத்தை சொல்ல போறேன். இந்த படத்தை எழுதி இயக்கியவர் மணிவண்ணன் அவர்கள், படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள், இந்த பாடலை எழுதினவங்க முத்துலிங்கம் அவர்கள், பாடலை பாடியவர் பி சுஷீலா அம்மாவும் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களும். முதல்ல இந்த பாடலில் இளையராஜாவுடைய ஆதிக்கம் என்னன்னா, பாடல் ஆரம்பிக்கும் போது வர்ற ஹம்மிங்லே இந்த பாட்டினுடைய நம்மளை முழு ஆழத்துக்கும் அதை இழுத்துறாரு. அடுத்ததாக பாடல் முழுவதும் வரக்கூடிய பேஸ் கிட்டார், இளையராஜாவுக்கு மிகவும் பிடித்த வாத்தியமான பேஸ் கிட்டார் இந்த பாடல் முழுவதும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் நான் முக்கியமாக இந்த பாடலில் சொல்ல போகிறது பி சுஷீலா அம்மாவை பற்றி தான். பி சுஷீலா அம்மாவுக்கு பொதுவாகவே ஒரு மெலோடிய சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு சோக பாடல்களாக இருக்கட்டும், அவங்கள மாதிரி பாடுறதுக்கு ஆளே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கினவங்கள இந்த பாடலை பாட வச்சிருப்பார் இளையராஜா. இந்த பாடலை கேட்டு பெரும்பாலானவங்க நினைக்கிறது ஜானகி அம்மா தான் பாடினது இந்த பாட்டை அப்படின்னு. ஏன்னா ஜானகி அம்மா வந்து ஒரு வெர்சடைல் சிங்கர், அவங்களால எந்த மாதிரி வேணாலும் பாட முடியும். இந்த பாடலில் வரக்கூடிய காதல் குறும்பு கொப்பளிக்க அவ்வளோ அற்புதமாக பி சுஷீலா அம்மா இந்த பாடலை பாடியிருப்பாங்க. மலர்ந்தும் மலராத பாடிய போது என்னுடைய மீதி மலர்கண்களும் மென்துயில் கொண்டன, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த போது எனக்கே முத்தம் கொடுத்ததாக உணர்ந்தேன், உன்னோட கங்கைக்கரை தோட்டத்தில் நான் ஓடி விளையாட ஆசைப்பட்டேன். சொன்னது நீதானாவென்று சொற்களுக்கிடையே விமிய போது என் கண்களில் வெளியேறியது ரத்தம் வெள்ள வெள்ளையாய். காலமகள் கண் திறப்பால் பாடிய போது என் எலும்பு மஜ்ஜைகளில் குருதியும் நம்பிக்கையும் சேர்ந்து சுரந்தன. நீ காதல் சிறகை காற்றினில் விருத்த போது ஒரு தேவதையின் சிறகடியில் காதல் சம்பவம் நிகழ்ந்தது. நீ கண்ணுக்கு மையழகு பாட வந்தபோது சந்திரனும் சூரியனும் நட்சத்திரமும் கூழாங்கல்லும் என் தமிழும் அழகாயின. பி. சுஷிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த போது அவருடைய ஒரு தீவிர ரசிகர் எழுதிய பதிவு இது. பி. சுஷிலா அம்மாவும் கே. ஜே. ஜேசுதாஸ் அவர்களும் பாடிய இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்து பாட வந்ததோர் கானம் கேட்டு ரசிக்கலாமா?
இல்லம அமுத மழை விட.
அக்டோபர் 21 உலக ஆப்பிள் தினம். அந்த வகையில் ஆப்பிள் தொடர்பான சில சுவையான தகவல்கள். உலகம் முழுவதும் 7500 மேற்பட்ட ஆப்பிள் வகைகள் உள்ளன. வாழைப்பழங்கள், தோடம் பழங்கள், திராட்சை பழங்களினை தொடர்ந்து உலகில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது ஆப்பிள் பழங்களாகும். காஸ்பியன் மற்றும் கருங்கடலிற்கு இடைப்பட்ட பிராந்தியத்திலேயே ஆப்பிள் மரங்கள் முதன் முதலில் தோற்றம் பெற்றதாம். குறிப்பாக கசகிஸ்தான் நாட்டிலேயே ஆப்பிள் மரங்கள் முதன் முதலில் தோற்றம் பெற்றதாக நம்பப்படுகின்றது. கிமு 6500 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் ஆப்பிள் பழங்களினை நுகர்ந்ததற்கான எச்சங்களினை புதை பொருளியலாளர்கள் தொல்பொருளியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஆப்பிள் மரங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தினை உற்பத்தியாக்குவதற்கு 50 இலைகளிலிருந்து சக்தியினை பெற்றுக்கொள்கின்றன. ஆப்பிள் மரங்களில் சில 40 உயரத்துக்கும் அதிகமான உயரம் வரை வளரக்கூடியதுடன் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியவையாகும். பிரதான உரோமர்களிலிருந்தும் கிரேக்கர்களிலிருந்தும் விருப்பத்துக்குரிய பழமாக ஆப்பிள் விளங்கியது. ஆப்பிள் மரங்கள் ரோஸ் குடும்பத்தினைச் சேர்ந்தவையாகும். ஆப்பிளின் இரசாயனவியல் பெயர் அப்ளிகூஸ் ரொசாசியா. ஆப்பிள் மரங்கள் 4-5 வயதினை அடைந்தவுடன் பழங்களினை தோற்றுவிக்க தொடங்குகின்றன. தூய ஆப்பிள் பழங்களினை நீரில் இட்டால் அவை மிதக்கும் தன்மை கொண்டவையாகும். ஏனெனில் ஆப்பிள் பழங்களில் 25% வலி அடங்கியுள்ளது. ஆப்பிள் பழங்களின் தோலில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்திகள் உள்ளடங்கியுள்ளன. இதனால் அவற்றினை தோலுடன் உட்கொள்வதே சிறந்ததாகும். நடுத்தர அளவினை உடைய ஒரு ஆப்பிள் பழத்தில் 80 கலோரி சக்தி அடங்கியுள்ளதாம். உலகில் அதிக அளவில் ஆப்பிள் பழங்களினை உற்பத்தி செய்யும் நாடுகள் சீனா, ஐக்கிய அமெரிக்கா, போலந்து, ஈரான், துருக்கி, இத்தாலி, இந்தியா, பிரான்ஸ், ரஷ்யா, சிலி. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையினை கண்டுபிடிக்க ஆப்பிள் பழங்களே காரணமாகும். தினசரி ஒரு ஆப்பிள் பழத்தினை சாப்பிடுவதன் மூலம் மருத்துவரை நாட வேண்டிய தேவையே இருக்காது என்பது உலகளாவிய ஒரு பிரபல்யமான மருத்துவ குறிப்பாகும். ஏனெனில் மனிதனின் ஆரோக்கியத்திற்கு தேவையான பல்வேறு கனிப்பொருட்களினை ஆப்பிள் பழங்கள் கொண்டிருப்பதனாலாகும். ஆப்பிளில் நார்ச்சத்து, விட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் பல்வேறு ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. ஆப்பிள் நார்ச்சத்துக்கள் நிறைந்த பழமாகும். இதை தினமும் உண்பதால் ஆரோக்கியமான செரிமானம் கிடைக்கும். மலச்சிக்கலை தடுக்க உதவும். குடல் மேம்பாடு அடையும். இதய நோய் வரும் அபாயம் வெகுவாக குறைகிறது. இதயமும் ஆரோக்கியமாக செயல்படும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காது. இது ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைப்பதன் மூலம் உடல் பருமனாவதை தடுக்கிறது. சிறந்த எடை மேலாண்மைக்கு உதவுகிறது. சில வகையான ஆய்வுகள் ஆப்பிள்களை உட்கொண்டு வந்தால் வகை 2 நீரிழிவு அபாயம் குறைகிறது என்று கூறுகின்றது. எனவே சர்க்கரை கட்டுக்குள் இருப்பவர்கள் கூட தினமும் 4-5 துண்டுகள் ஆப்பிள் சாப்பிடலாம். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வருபவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆப்பிளில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. இதனால் பருவகால நோய்கள் மற்றும் பிற நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்க உதவுகிறது. வளரும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் அவசியம் ஒரு தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட தர வேண்டும். ஏனென்றால் இதில் உள்ள கலவைகள் மூளை செல்களை பாதுகாக்க உதவுவதோடு நரம்பிய கடத்தல் நோய்களின் அபாயத்தையும் குறைக்கின்றது. ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து ப்ரீபயாட்டிக்காக செயல்படுகிறது. இது நன்மை செய்யும் குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஆதரிக்கின்றது. குடல் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்றது. ஆப்பிளில் அதிக நீர்ச்சத்து உள்ளது. அதனால் இது நம்மை நீரோற்றமாக வைத்திருக்கிறது. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் சற்று நேரத்திற்கு தாகம் எடுக்காமல் இருக்கும். இதில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் விட்டமின் சி போன்றவை உடலை ஆரோக்கியமாக வைப்பதோடு இளமையாகவும் வைக்கிறது. சருமம் பளபளப்பாகவும் பொலிவாகவும் மின்னுகிறது. ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரீனியங்கள் சில வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக பாதுகாப்பு நன்மைகளை வழங்குகின்றன என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. ஆப்பிளில் உள்ள கலவைகள் எலும்பு அடர்த்தி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன. தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வருபவர்களின் மூட்டுக்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்றவை தள்ளி போடப்படுகின்றன. தினசரி உணவில் ஆப்பிளை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் பங்களிக்கும். சில வியாபாரிகள் இவற்றிற்கு மெழுகு போன்ற பொருட்களை சேர்ப்பதால் நன்றாக கழுவிவிட்டு இதனுடைய தோலை சீவிவிட்டு உண்பது நல்லது.
ஒருத்தர் அவரோட வீட்டுக்கார மாட்ட, என்ன எப்ப பார்த்தாலும் சமைக்கிறான் சமைக்கிறான்னு சொல்றிய, சமையல் என்ன பெரிய வேலையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா, நாங்களே காய்கறி வாங்கிட்டு வரணும், அதை நாங்களே பிரித்து எடுத்து வைக்கணும், நாங்களே காய்கறி வெட்டணும், நாங்களே சமைக்கணும், நாங்களே பரிமாறணும், நாங்களே எடுத்து வச்சு அதை சுத்தம் பண்ணி பாத்திரமும் அலம்பி வைக்கணும். இதுக்கிடையில் பேனாவை காணோம், துண்டா காணோம், பேன் கார்டை காணோம் அப்படின்னு என்னை அடிக்கடி கூப்பிட வேண்டியது. அடுக்கலையில் இருந்தால் ஹோட்டல்ல கல்யாணத்துல சமைக்கிற சமைக்கிறவன் அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு வெளியில போய் புகைப்பிடிக்க போயிடுவான். நீ என்னமா அடுப்படையில் நின்றுட்டு நகர மாட்டேங்கிறிய அப்படின்னு என்னை குத்தம் வேற சொல்றது. நீங்க கேட்டதை எடுத்து கொடுக்க வெளியில இருந்து வரும்போது வர நேரத்துல பால் பொங்கி வடிஞ்சா கவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. என்னமா நான் சாதாரணமான தானே காண்டேன், இதுக்கு போய் இப்படி பெருசா கொச்சிக்கிறிய. இன்னும் சொல்றேன் கேளுங்க, சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா தினமும் சமைக்கணும். தினத்துக்கு மூணு வேளையும் சமைக்கணும். வருஷம் முழுக்க சமைக்கணும். நேத்து சமைச்சதையே இன்னைக்கு சமைக்கக்கூடாது, இன்னைக்கு சமைச்சதை நாளைக்கு சமைக்கக்கூடாது. புதுசா சமைக்கணும், ருசியா சமைக்கணும். உப்பு உரைப்பு கூடக்கூடாது. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சோறு குறைவா இருக்கணும். மற்றவங்களுக்கு சோறு ஒன்று ஒன்றா ஒட்டக்கூடாது. சமைக்கும் காய்கறிகள் தானியங்கள் யாரோட உடலுக்குள் ஒத்துக்குதோ பிடிக்காதோ ஒத்துக்காம போதோ அப்படின்னு தெரிஞ்சு வேற சமைக்கணும். இருக்கிறத வச்சு சமைக்கணும். சமைச்சது வீணாக போகக்கூடாது. பண்டிகை, பிறந்த நாள், கல்யாண நாள் இப்பொழுதுக்கு சிறப்பாக ஒரு ஸ்பெஷல் சமையல் வேற செய்யணும். அக்கம் பக்கத்தில் கொடுக்கும் பண்டை நல்லா இருந்தால் அதை கற்றுக்கிட்டு அதை சமைக்கணும். சர்க்கரையில் எறும்பு வராமல் கிராம்பு போட்டு வைக்கணும். இப்படி ஒன்னொன்னத்தையும் பாதுகாக்கணும். குழம்பு கரண்டியில் பால் எடுத்தால் பால் கெட்டு போகும், அதனால தனித்தனி கரண்டியை பராமரிக்கணும். சில அடாவடிகள் வீட்டில் இருந்தால் அதுங்களுக்குன்னு தனியாக தட்டு டம்ளர் கேட்கும். சமைக்கணும், சாப்பிடணும், சாப்பிட்டதை கழுவணும். கழுவும் போதே அடுத்த வேலைக்கு என்னன்னு யோசிச்சு வைக்கணும். இரவு படுக்கிறப்ப நாளைக்கு இதையே மீதி மீண்டும் தொடங்குவோமா அப்படின்னு மலைப்பா இருக்கும். ஆனால் நாளைக்கு விடிக்கும், நாளைக்கும் பசிக்கும், நாளைக்கும் சமைக்கணும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இருக்கணும்னு ஒரு நினைப்பு வரும். வக்கனையாக தின்னுட்டு உப்பு இல்லை உரைப்பில்லை குறை சொன்னால் கோவம் வருமா வராதா? சாப்பிட்ட தட்டை கூட கொண்டு போய் போட மாட்டீங்க. ஹோட்டலில் கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு பாராட்டு ஆட்கள் எத்தனை பேர் வீட்டில் தனக்காக சமைக்கிற பெண்களை பாராட்டி இருப்பீங்க. காய்ச்சலில் படுத்துக்கிறந்தா கூட சாம்பார் வச்சு அப்பளம் மட்டும் பொறிச்சிடு அப்படின்னு சொல்லுவீங்களே தவிர நான் சமைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. இதையே தன் வாழ்நாள் முழுவதும் சமைக்கிறதுக்காக அவள் பிறந்திருக்காளோ, அவள் சுமையை சுகமாக்கி திணிச்சு வச்சுட்டு சமைக்கிறது கஷ்டம்னு அடிக்கடி கேள்வி வர. இதனால் இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாமல் சமையல் ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். மன்னிச்சிடுமா, இனிமே யாராவது வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்களா என்ன?
மனசுக்குள் வந்து ஒரு தல காதல தந்து இந்த தரதல மனசுக்குள் வந்து காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரவாவாத்தி சேர்த்து வச்ச ஆசை எல்லாம்
ஒன்றா இரண்டா எத்தனை சூப்பர் ஹிட் திரைப்படங்கள். கல்யாண பரிசு, தேன்நிலவு, நெஞ்சிலோர் ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, காதலிக்க நேரமில்லை, சுமை தாங்கி, வெண்ணிற ஆடை, சிவந்தமன், ஊட்டி வரை உறவு, உரிமை குரல், இளமை ஊஞ்சலாடுகிறது, தென்றலை என்னை தொடு, இந்த படங்கள் எல்லாத்தையும் இயக்குனவர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் என்ற பெயருக்காகவே திரைப்படங்கள் ஓகோன்னு ஓடியது ஒரு காலத்தில். ஆனால் அவ்வளவு நல்ல படங்களை கொடுத்த அந்த சுறுசுறுப்பான இயக்குனரை திடீர்னு ஒரு நாள் சுருட்டி போட்டது பக்கவாதம் என்னும் ஒரு பயங்கரமான நோய். அது அன்றோடு இயக்குனர் ஸ்ரீதர் படுத்து படக்கையாக வீட்டில் முடங்கி போனார். அவருடைய கடைசி காலம். அந்த காலத்தில் அவருக்கு அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டது அவருடைய மனைவி தேவசேனா. மருத்துவமனையில் சீரியஸான நிலையில் சிகிச்சையில் இருக்கும்போது சில வேளைகளில் திடீர்னு யாராவது பார்க்க வேண்டும் என்று ஸ்ரீதர் விரும்புவாராம். உடனே தேவசேனா தன் கணவர் பார்க்க விரும்புகிறவங்கள தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறார், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு பணிவோடு பரிதாபமாக கேட்பாங்களாம். அவர் கேட்கும் அந்த இறக்க துணியிலேயே எவராக இருந்தாலும் அடுத்த நிமிடமே ஸ்ரீதரை போய் பார்க்கறதுக்காக ஓடி வந்து விடுவாங்களாம். கணவரோட அன்புக்குரிய அந்த நண்பர்களை வரவழைச்சு, அவங்க கணவரோட பேச வச்சு, கணவரின் கடைசி நிமிட எதிர்பார்ப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி வைத்த ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க அவங்களுடைய மனைவி தேவசேனா. சில வேளைகளில் ஸ்ரீதர் நினைவெழுக்கும் அபாயத்தை எதிர்கொள்கிறார் அப்படின்னு உணர்ந்த மருத்துவர்கள் அவரை பார்க்க வரும் முக்கிய பிரமுகர்கள்கிட்ட சிறிது நேரமாவது பழைய கதைகளை கொஞ்சம் பேசுங்க. ஆனால் ஸ்ரீதர் பேசுவதை என்னவென்று புரியாதவங்க புரியாத நிலையில் கூட தேவசேனாவோ கணவர் சொல்வதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாராம். இப்படியே 14 ஆண்டுகள் படுக்கையிலே ஸ்ரீதர் இருந்த போதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடாத தேவசேனா கட்டுக்கணங்காம கண்ணீர் வழிய நின்றது ஒரே ஒரு நாள், அது ஸ்ரீதர் இறந்த அக்டோபர் 20 தான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ன ஸ்ரீதரோட சுமை தாங்கி படப்படலை இப்படியும் கொஞ்சம் மாத்திக்கலாம். மனைவி என்பவள் தெய்வமாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளி வீசி மனைவி என்பவள் தெய்வமாகலாம்.
Oh, my God.
கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 PM ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. கலை நிகழ்ச்சிகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்த இந்த நிகழ்விற்கு தாங்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக் குழு. உங்கள் நாட்காட்டியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நவம்பர் 2 சனிக்கிழமை மாலை 5:30 PM ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா. நல்லது நேர்களே, இந்த அறிவிப்புடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றோம். இந்த வார நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியை சிறக்க உதவிய நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
மங்கைக்குள் கா